போகநதன் ஆகுபெயர். அதாவது போகநதன் என்று சொல்லும்போது இது பிரம்மாவை தான் குறிக்கும், ஆனா இங்க பிரம்ம பதத்தை குறிக்கின்றது. ஆகவே பிரம்ம பதத்தை பிரம்மா என்று சொன்னது ஆகுபெயராக சொன்னது என்றார். ஒற்று மிகாமை வடநூல் முடிவு என்று கூறினார். ஒற்று மிகாமை அதாவது இந்த போகநதனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எட்டு சித்தி கோகநதன் இருக்கிறது. அந்த சித்தி கோகநதன், சித்திக்கு அப்புறம் ஒரு இக்கன்னா வரணும் அங்க, சித்தி கோகநதன் தமிழ் விளக்குப்படி. ஆனா அங்க அந்த இக்கு அந்த ஒற்று வரவில்லை. சித்தி கோகநதன் என்று ஒற்று மிகாமல் இருக்கின்றது. சித்தி கோகநதன் ஒற்று மிகாமல் இருக்கின்றது. அவ்வாறு ஒற்று மிகாமல் வந்தது என்னன்னா அந்த வடமொழி சொற்கள் இரண்டையும் வடமொழி புணர்ச்சிப்படியே ஒற்று மிகாமல் வைத்து விட்டார். சித்தியும் வடமொழி சொல், கோகநதனும் வடமொழி சொல், வடமொழிக்குரிய புணர்ச்சிப்படியே வைத்து விட்டார். இப்படியும் வைப்பதுண்டு, அப்படியும் வைப்பதுண்டு நூலாசிரியர்கள். அதான் முதல் குரல்ல வந்து ஆதிபகவன் வரும்போது ஆதிபகவன் என்ற இருவயிரொட்டு பண்பு தொகை வடநூல் முடிவு என்று சொல்லி பரிமேலழகரும் கூறுவார். ஆதிபகவன் அங்க வந்து ஒற்றுமிகாதது அங்க சொல்வார். அது மாதிரிதான் இங்கேயும் சித்தி கோகநதன் என்பது வடநூல் முடிவு ஒற்றுமிகாததுனால. வாழ்வு குளவு பதம் இது சொன்ன, வாழ்வு என்பது அது போக்கியங்கள், திவ்யமான பெண்டிர், அதி விசித்திரமாகிய மாட மாளிகைகள், இந்த மாதிரி போக்கிய பொருட்சிறப்புகளால் அழகு பெற்ற பதங்கள், அதைத்தான் வாழ்வு குளவு பதம். அங்க வாழ்வுங்கிறது போக்கிய பொருள்களை குறிக்கின்றது. ஆக போக்கிய பொருள்கள் எல்லாம் வந்து குணம், வாழ்க்கை வந்து அந்த குணங்களை உடைய குணி, குணங்களாகிய போக்கிய பொருள்களை குணியாகிய வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பது, அது குணம் குணியாக உபசரிக்கப்பட்டது என்று இந்த விளக்கம் சொல்றார். ரொம்ப நுட்பமான விளக்கங்கள் இதெல்லாம். வாழ்வு குளவு பதம் என்பது பொருள் சொல்றாங்க பாருங்க. திப்பிய மகளிரும், திவ்ய என்பது அது தமிழ் விளக்கு பற்றி திப்பியன்னு எழுதப்படும். திப்பிய மகளிரும் அதிவிசித்திரமாகிய மாடமும் மாளிகையும் முதலிய போக்கிய பொருட்சிறப்புகளான் அழகு பெற்ற பதம். ஆக குளவு பதம்னு வர்றது அழகு பெற்ற பதம். வாழ்வு குளவு பதம், அந்த வாழ்வுங்கிறது என்னன்னா இந்த தேவயோக பெண்டிரும் இந்த மாட மாளிகைகளும் முதலானவை தான், இதுதான் வாழ்வு. போக்கிய பொருள்களை தான் வாழ்வு, இந்த போக்கிய பொருட்சிறப்புகளான் அழகு பெற்ற பதம், அதைத்தான் வாழ்வு குளவு பதம் சொல்லியிருக்காங்க. ஆக போக்கிய பொருள்களை வந்து வாழ்வுன்னு சொன்னது வந்து ஒற்றுமை பற்றி குணம் குணியாக உபசரிக்கப்பட்டது. போக்கிய பொருள்களாகிய குணம் வாழ்வாகிய குணியாக உபசரிக்கப்பட்டதுனால் ஒற்றுமை பற்றி குணம் குணியாக உபசரிக்கப்பட்டது. இதனானே இந்த பாடல்னால சூத்திரத்தின் எந்த கூறு விளக்கப்பட்டது? ஆசை தரும் உலகமெல்லாம் அழகைத்தேராம் என்று அறிந்து அகலுமாறும் அந்நிலையே ஆமாறும் வகுத்துணர்த்தி இரண்டாம் கூறு வலியுறுத்தப்பட்டது. அதாவது சிவஞானத்தை கண்ணாக கொண்டு சிவபிரானை தரிசிக்க முற்படுகின்ற ஆன்மாவுக்கு பழைய பயிற்சியின் காரணமாக, பிறவிகளிலே எத்தனையோ பிறவிகளிலே வாழ்ந்து வந்த அந்த பயிற்சியின் காரணமாக உலக வாதனை அங்கே குறுக்கிட்டு இடையூறு செய்கின்றது இல்லையா. அந்த உலகத்தை எல்லாம் காணல் நீர் என்று கண்டு அவற்றை ஆன்மா வெறுத்திருக்கும் போது அந்நிலையே ஆன்மாவுக்கு கிட்டிவிடு, சிவஞான நிலையே அந்த ஆன்மாவுக்கு கிட்டிவிடுகின்றது. அதான் அந்நிலையே ஆமாறும், அதை வகுத்து சொல்கின்றது, விளக்கி சொல்கின்றது இந்த பாடல் என்று உரையாசிரியர் கூறியிருக்கின்றார். ஆக இந்த இரண்டாம் அதிகரணத்து பாடல், இந்த ஒரு பாடல் தான் இது நிறைவு பெறுகின்றது. இந்த பாடலை ஒரு முறை மீள படித்துவிட்டு மூன்றாம் அதிகரணத்துக்கு செல்லலாம். குறித்து அடியின் நின்று அட்டகுணம் எட்டு சித்தி கோகநதன் முதல் வாழ்வு குளவு பதமெல்லாம் வெறுத்து நெறி அறுவகையும் மேலோடு கீழ் அடங்க வெறும் பொய் என நினைந்திருக்க மேலோடு கீழ் இல்லான் நிறுத்துவதோர் குணமில்லான் தன்னை ஒருவர்க்கும் நினைப்பறியான் ஒன்றுமிலான் நேர்பட வந்து உள்ளே பொறுப்பறிய பேரன்பை அருளி அதன் வழியே புகுந்திடுவன் எங்குமிலா போகத்தை புரிந்தேன். அதான் வெறும் பொய்யென நினைந்து இருக்க என்று பிரித்துக் கொண்டால் உலகத்தை வெறும் பொய் என நினைந்து அப்புறம் இருக்க அந்த நிலையிலே சலியாமல் இருக்க, அந்த நிலையிலே சலியாது இருக்க பிரின்னாங்களே, நினைந்திருக்க என்பதை நினைந்து இருக்க என்று பிரித்துக் கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து மூன்றாம் அதிகரணம். இந்த மூன்றாம் அதிகரணம் வந்து என்ன சொல்கின்றது என்று சொன்னால், அப்படி உலக வாதனையை தவிர்த்த ஆன்மா மீளவும் அந்த உலகவாதனைக்கு அதனால் தாக்கப்படலாம். என்னையா அப்படி சொல்றீங்களே அப்படின்னா, என்ன உலக பிறவிகளிலே எத்தனை முறை இந்த ஆன்மா பயின்று வந்துள்ளது, இப்பந்தான் முத்திக்கு முயல்கின்றது, இது புது அனுபவம். உலக பிறவிகளில் போகங்களை அனுபவிச்சதுதான் நிறைய அனுபவம் ஆன்மாவுக்கு. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்னு திருப்புகூட சொல்வார். ஆகவே திரும்ப திரும்ப இந்த உலகவாதனை ஆன்மாவை தாக்கக்கூடும். அதிலிருந்து ஆன்மா நிரந்தரமாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மா வந்து தனக்கு தரிசனமாகின்ற அந்த சிவத்தோடு ஒன்றி கலந்து விட வேண்டும். ஏன்னா ஆன்மா ஒன்றை சார்ந்து அதன் வண்ணமாக தான் இருக்க முடியும், தனித்திருக்க முடியாது. ஆகவே உலக சார்பு அறவே கூடாது என்று அந்த ஆன்மா கருதியது என்று சொன்னால் அந்த ஆன்மா சிவத்தோடு கலந்து விடுவதுதான் ஒரே வழி. அப்படி சிவத்தோடு அந்த ஆன்மா ஒன்றுபட்டு விளங்குவதற்கு அந்த ஆன்மா செய்ய வேண்டிய சாதனம் என்னவென்றால் சிவோகம் பாவனை செய்ய வேண்டும். சிவோகம் சிவ அகம் என்பது சேரும்போது சிவம் அகம் ரெண்டும் சேரும்போது சிவோகம்னு வரும். சிவ அகம் சிவோகம். அகம் என்பது சமஸ்கிருதத்தில் நான் என்று பொருள்படும். சிவம் நான் சிவம் என்று தன்னை சிவமாக பாவிக்க வேண்டும். அதாவது இது பசுஞான நிலை இல்லை, இது ஏற்கனவே மறுத்தோம். தன்னை பிரம்மமாக கருதுவது பசுஞான நிலைன்னு மறுத்தோம். அந்த பசுஞானம் வேறு இது வேறு என்று அந்தந்த பாடலை பார்க்கும்போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். முதல்ல பொருளால தான் வேறு சிவம் வேறு என்பதை ஆன்மா உறுதிபட தெளிவாக புரிந்து கொண்ட பிறகுதான் அது தன்னை சிவமாக பாவிக்கின்றது. ஏன் அப்ப சிவம் வேறு தான் வேறு அப்படின்னா ஏன் சிவமா பாவிக்கணும், அதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா அந்த அர்த்தம்லாம் இந்த பாடலை பார்க்கும்போது புரியும். ஆகவே ஆன்மா வந்து எதை சார்ந்ததோ அதன் தன்மையாக இருக்கும். ஆகவே சிவத்தை சார்ந்த ஆன்மா சிவமாம் தன்மை வரும். அந்த முறையில தான் ஆன்மா வந்து அங்க சிவமாகிறதுன்னு சொல்லுது. மோடிய எல்லா வகையாலும் ஆன்மா வந்து அங்க சிவத்தோடு ஒத்து விளங்குறதுன்னு சொல்லவில்லை. ஆகையினாலே சிவ சமவாத கொள்கைக்கோ ஏகான்வாத கொள்கையோ இங்கே சிறிதும் இடமில்லை. அவையெல்லாம் வேறு வேறு கருத்துக்கள். ஆகவே இங்கே மூன்றாவது இடத்திலே இந்த சிவோகம் பாவனையை செய்யுமாறு ஆன்மாவுக்கு அறிவுறுத்துகின்றார் ஆசிரியர். சிவோகம் பாவனை செய்த ஆன்மாதான் சிவமாம் தன்மை பெறும். அதற்கு ஒருபோதும் இந்த மலவாதனை அதை தாக்காது. பாவனை செய்யணும்னா அங்க மந்திரம் கிரியை எப்படி நாம வந்து ஒரு சமயத்திலே பிரவேசம் செய்பவரு கூட சமய தீக்கைன்னு வழங்கி அந்த சமய தீக்கைக்குரிய அனுஷ்டானம் செய்யும் போது அதிலையும் மந்திரம் கிரியை பாவனை. ஆக தொடக்க நிலையிலிருந்து வந்து முத்திக்கு முயலக்கூடிய இறுதி நிலை வரைக்கும் மந்திரம் கிரியை பாவனை தொடர்ந்து வருகின்றது பாருங்க. அதான் சைவத்தினுடைய சிறப்பு. அந்த மந்திரம் வந்து தொடக்கத்திலிருந்தே அஞ்செழுத்து தான், சமய தீக்கையிலிருந்தே அஞ்செழுத்து தான். இங்கேயும் இந்த முத்திக்குரிய சாதனத்தை செய்யும் போதும் இங்கேயும் அஞ்செழுத்து தான் மந்திரம். ஆனா இந்த அஞ்செழுத்து தனிச்சிறப்பானது. இது முத்தி பஞ்சாக்கரம் சொல்லப்படும். அந்த முத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்து சிவோகம் பாவனையிலே சீடர்களை ஈடுபடுத்தி வருகின்ற பாரம்பரியமுடைய ஆதீனம் நம்முடைய திருக்கயிலாகும்படி திருவாளர் ஆதீனம். ஆகவே இதற்கெல்லாம் நம்முடைய ஆதீனம் மறுபடியும் வந்த சிவஞான சுவாமிகள் தெளிவுற பொருள் சொல்லியுள்ளார்கள். இந்த பாடல சிவோகம் பாவனையை சொல்கின்றார். இந்த மூன்றாவது இருபத்தி முதல் பாடல்ல சிவோகம் பாவனையை சொல்கின்றார். தொடர்ந்து வரக்கூடிய பாடல்ல அந்த சிவோகம் பாவனைக்குரிய மந்திரத்தையும் கிரியையும் சொல்லுவார். இப்போ இந்த முதல் பாடலை பார்ப்போம். சிவோகம் பாவனை சொல்லக்கூடிய முதல் பாடலை பார்ப்போம். மிக முக்கியமான பாடல் இது. கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று காணா கழிவரமும் நான் அல்லேன் என கருதி கசிந்த துண்டினொடும் உளத்து அவன்றான் நின்ற களப்பாலே சோகமென பாவிக்க தோன்றுவன் வேறின்றி விண்டகளும் மலங்களெல்லாம் கருட தியானத்தால் விடமுடியும் அதுபோல விமலதையும் அடையும் பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணே சொன்னார். சிவோகம் பாவனை செய்யக்கூடிய ஆன்மா முதலிலே என்ன கருத வேண்டும் என்றால் தன்னை பற்றி தெளிவாக அது அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த பாவனையை செய்கின்ற தான் யார், தான் வந்து இந்த உடல் இந்த உடலில் உள்ள கருவிகள் இவையெல்லாம் தான் அல்ல, காணப்படும் பொருள்களாகிய மாயா காரியங்கள் தான் அல்ல. அதான் கண்ட இவை அல்லே நான். கண்ட இவை என்று சொன்னால் காணப்படுகின்ற இந்த உடல் கருவிகள் போக்கிய பொருள்கள் இவையெல்லாம் நான் அல்ல. கண்ட இவை அல்லே அல்ல நம்ம பேச்சு வழக்கில் சொல்றோம். எப்படி சொல்லணும் முறையா தன்மைக்கு அல்லேன்னு சொல்லணும். அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே சொன்னார். ஆகவே இந்த காணப்படுகின்ற மாயாகாரிய பொருள்கள் எல்லாம் நான் அல்லேன். அதே மாதிரி சுட்டறிவால் காணப்படாத சுட்டறிவால் காணப்படுகின்ற மாயாகாரிய பொருள்களும் நான் அல்லேன். அதுக்காக சுட்டறிவால் காணப்படாத சிவம் தான் நான் சொல்லிடலாமா? காணப்படாத சிவமும் நான் அல்லேன், காணப்படுகின்ற உடல் பொருள்களும் நான் அல்லேன், காணப்படாத சிவமும் நான் அல்லேன். அது அத முதல்ல ஆன்மா வந்து தெளிவு பண்ணிக்கணும். இந்த மாயாகாரியத்திற்கும் சிவத்துக்கும் ரெண்டுத்துக்கும் வேறான பொருள் நான் என்பதிலே ஆன்மா தெளிவாக இருக்கணும். அதான் சார்மாயை நீ அல்லை தற்பரமும் அல்லை தனி என்று முதல் உலாசியர் கூறுவார். ஆகவே கண்ட இவை நான் அல்லேன் என்று அகன்று காணப்படுகின்ற இந்த மாயாகாரிய பொருள்கள் நான் அல்லேன் என்று கருதி இவற்றோடு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி அகன்று அவற்றின் மீது பற்றை விட்டு காணா கழிவரமும் நான் அல்லேன். ஆமா, இப்ப வந்து ஏகான்வாதத்திலையும் பிரபஞ்ச பற்றி விட வேண்டும் சொல்வார்கள், விட்டு என்ன சொல்வார்கள், நாம தான் வந்து இந்த பரம்பொருள் என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த மாதிரியும் சொல்லாமல் காணா கழிவரமும் நான் அல்லேன். முதல்ல சொல்றது உலகாயதருடைய நிலை, காணப்படும் பொருள் எல்லாம் தான் நினைப்பான், அதுல கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்து கடைசியில் இந்த உடம்பு தான் நான் வருவான் இல்லையா, காணப்படும் உடம்பு தான் நான் அப்படிமா. உலகாயதர் கொள்கையும் நமக்கு கூடாது. ஆகவே உடல் நான் அல்ல, காணப்படும் உடல் நான் அல்லேன் என்பதனால காணப்படாத பரம்பொருள் நான் சொல்லிடக்கூடாது, அது ஏகான்வாத நிலை. இந்த ரெண்டையும் இணைத்து திருவாசகத்தில் சொல்வார் இல்லையா, மிண்டியம் ஆயாவாதம் என்னும் சண்ட மாறுதம் சுழித்தடி தார்த்து லோகா இதனும் ஒந்திரல் பாம்பின் கலாபேதத்தை கடுவிடமெய்தி அதிர்பெருமாயை இணைப்பல சூழவும். அந்த உலகா இதனையும் ஏகான்வாதத்தையும் இணைத்து திருவாசகர் சொன்னது போல மாதிரி இங்க சொல்றாரு பாருங்க, காணப்படும் பொருளை எல்லாம் தான் என்று கருதுவது உலகாயுதம், காணப்படாத பரம்பொருள் தான் என்று கருதுவது மாயாவாதம். இந்த ரெண்டு கருத்தையுமே கைவிட்டு என்று சொல்கின்றார். கண்ட இவை அல்லேன் நான் என்று அகன்று காணா கழிபரமும், காணாத கழிபரம் என்றால் சுட்டறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வரம், அதான் கழிபரம். சொற்கழிவு பாதமலர், சொல்லையெல்லாம் கடந்த பாதமலர் போது சொற்கழிவு பாதமலர் திருவம்பாவை சொல்றது இல்லையா, அது மாதிரி கழிபரம்பு நான் சுட்டறிவு எல்லாம் கடந்த பரம், அதான் அது சுட்டறிவால் காணப்படாததா இருக்குது. காணா கழிபரமும் நான் அல்லேன் என கருதி என்று கருதி, அதே சமயத்தில் உலகப் பொருள்கள் நான் அல்லேன் என்ற முடிவு எடுத்த பிறகு ஆன்மா செய்ய வேண்டியது என்ன, அந்த உலகப் பொருள் வந்து பற்ற விடணும். அதே மாதிரி சிவமும் நான் அல்லேன் அப்படிங்கிற முடிவை எடுத்த பிறகு ஆன்மா செய்ய வேண்டியது என்னன்னா அந்த சிவத்திடம் பற்றை மேற்கொள்ள வேண்டும். அந்த வேறுபாடு இருக்கு, உலகப் பொருள் நான் அல்லேன்னு சொன்ன பிறகு அதை விட்டு அகலணும், பற்றை விடணும். ஆனா சிவமும் நான் அல்லேன் அப்படின்ன பிறகு சிவம் வேறு நான் வேறு அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பற்ற விட்டுறக்கூடாது, அந்த இடத்துல பற்றை மேற்கொள்ள வேண்டும். ஆன்மா உடலும் அல்ல சிவமும் அல்ல என்றாலும் உடலுக்கு ஆன்மா வேறானது அந்நியமானது, ஆனால் ஆன்மா சிவம் அல்ல என்றாலும் ஆன்மா சிவத்துக்கு அந்நியமானது அன்று, சிவத்தோடு இரண்டரை கலந்திருப்பது, சிவம் ஆன்மாவோடு தொன்று தொற்று இரண்டரை கலந்துள்ளது, ஆன்மா தான் உணராம இருக்குது. ஆகவே அதனால தான் சொன்னார் கழிவரமும் நான் அல்லே என கருதின, சிவபெருமான் நான் சிவபெருமான் அல்லே பொருளால் வேறானவன் என்று முடிவு செய்து ஆனா அந்த சிவத்தை தான் கருதணும். அதான் பாருங்க முதல்ல சொல்லும்போது கண்ட இவை அல்லே நான் என்று அகன்றுன்னு சொன்னாங்க, இந்த காணப்படும் உடல் நான் அல்ல என்று சொல்லி அந்த உடல் பற்றி விட்டு நீங்கின்னு சொன்னார். கழிவரமும் நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்க என அகன்றுன்னு சொல்லியிருக்காரா, இல்ல என கருதி அந்த கழிவரம் பொருளை சிந்திக்க வேண்டும். எப்படி சிந்திக்கணும் என்றால் கசிந்த தொண்டினோடும் உளத்து அவன்றான் நின்ற கலப்பாலே சோகம் என பாவிக்க, சோகம் சொன்னதான் சிவோகம், சோகம் என பாவிக்க, கசிந்த தொண்டோடு பாவிக்க வேண்டும் இல்லையா. அப்போ ஆன்மாவும் சிவமும் பொருளால் வேறு வேறு ஆனாலும் இந்த ஆன்மா வந்து தன்னை சிவம்னு பாவிப்பதிலே பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. ஆன்மா வேறு பொருள், சிவம் வேறு பொருள், அப்படி இருக்கும்போது ஆன்மா எப்படி தன்னை சிவமாக பாவிக்கலாம் என்றால் சிவம் வந்து பொருளால் வேறாக இருந்த போதிலும் ஆன்மாவோடு கலந்திருப்பதனாலே, திருப்பின்றி ஆன்மாவோடு கலந்திருப்பதனாலே இந்த ஆன்மா சிவோகம் பாவனை செய்வதற்கு அங்கே இடம் இருக்கிறது என்று அதுதான் சொல்றாரு. பொருளால் வேறாக இருந்தாலும் பாவனை செய்வதற்குரிய ஒரு பொருத்தம் அங்கே இருக்கிறது, அந்த பொருத்தம் சிவத்திடமும் அந்த பொருத்தம் இருக்கிறது. ஆன்மா வந்து தன்னை சிவமா பாவிக்கணும்னா சிவத்திடமும் அந்த பொருத்தம் இருக்கணும், ஆன்மாவிடமும் அந்த பொருத்தம் இருக்கணும். சிவத்திடம் என்ன பொருத்தம் இருக்குன்னா சிவம் ஆன்மாவில் கலந்திருக்கிறது, ஆன்மாவுக்கு என்ன பொருத்தம் இருக்குன்னா ஆன்மா அவன் மீது கசிந்த தொண்டை மேற்கொள்கிறது. இப்ப சிவம் கலந்திருப்பது இந்த முத்திக்கு முயல்கின்ற இந்த ஆன்மாவிடம் மட்டுமா கலந்திருக்கிறது, இல்ல எல்லா ஆன்மாக்களிடம் சிவம் கலந்திருக்கின்றது, வானாகி மண்ணாகி சொல்லும்போது ஊனாகி உயிராகின்னு பொதுவாகவே சொல்லிட்டார், எல்லா உயிரிடத்தும் கலந்திருக்கிறது. ஆனா இந்த சிவோகம் பாவனையை எல்லா உயிர்களும் செய்ய முடியுதா, இல்ல கசிந்த தொண்டு எந்த உயிர்களுக்கு மேற்கொள்ள முடியுமோ அந்த உயிர்களால் தான் செய்ய முடியும் இந்த சிவோகம் பாவனையை. ஆகவே சிவோகம் பாவனையை வந்து ஆன்மா செய்வதற்கு ஏற்ற ஒரு முறைமை சிவபிரானிடமும் இருக்கிறது, ஆன்மாவிடமும் இருக்கிறது. சிவபிரான் எங்கேயோ ஆன்மாவை விட்டு பிரிந்திருக்கின்றார் என்றால் ஆன்மா வந்து தன்னை சிவமாக பாவிப்பதிலே பொருள் இல்லை. ஆகவே சிவபிரானை பொறுத்தவரை ஆன்மாவை கைவிடாமல், எப்போதுமே கைவிடாமல் ஆன்மாவோடு இரண்டர கலந்துள்ளார். ஆகவே அந்த பாவனைக்குரிய இயல்பு சிவபிரானிடம் இருக்கிறது, அவர் ஆன்மாவோடு கலந்திருக்கின்றார். அதே சமயத்தில் ஆன்மாவிடம் அந்த பாவனைக்குரிய இயல்பு இருக்கின்றதா என்றால் இது கசிந்த தொண்டினை இப்போது மேற்கொள்கிறது. கசிந்த தொண்டு என்றால் இதுகாரும் நம்முடைய அறிவு நம்முடைய செயல் என்று எண்ணி வந்தோமே இல்லையா. நமக்கென்று அறிவு ஒரு குணமாக இருந்தாலும் அந்த அறிவு ஒரு சிறிதளவு கூட நம்மால் விளங்குவதில்லை. அறிவு அறிவுன்னு நீ சொல்லி எனத்துக்கு இருந்து எனத்துக்கு அது விளங்க வேண்டும் அல்லவா. அந்த விளக்கம் வருவது சிவபெருமானுடைய கருணையினாலதான். கண் இருக்கின்றது காண்கின்றது எல்லாம் சொல்றோம் இல்லையா. கதிரவன் ஒளி விளக்குவதனால் கண்ணொளி விளங்குகின்றது. கதிரவனொளி இல்லை என்றால் கண்ணொளி இருந்தும் அது விளங்குவதில்லை. அதுபோல ஆன்மாவிடத்திலே அறிவு என்பது குணமாக இருந்தாலும் கண் பெற்றதன் பயன் என்ன? காண்பதுதானே. அந்த காண்டல் என்ற பயன் எதனால வருது? கதிரவனுடைய உபகாரத்தில் தானே வருகின்றது. அதுபோல சிவபெருமானுடைய அந்த கருணையினால் மட்டுமே ஆன்மாவிற்கு அறிவு விளங்குகின்றது. ஆகையினாலே நம் அறிவு நம் செயல் என்று இதுகாரம் எண்ணி வந்தோமே அது என்ன இருக்கின்றது எல்லாம் அவனுடைய கருணையை தான் நாம் அனுபவித்து வந்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு கசிவு அந்த ஆன்மாவிடம் ஒரு உருக்கம் கசிவு ஆன்மாவுக்கு ஏற்படுது. அப்போ அது சிவன் சிவனுடைய அருளால் என்று எனக்கு எந்த செயலும் இல்லை என்று அந்த கருத்தினை அது விடாமல் மேற்கொள்கிறதே சிவபெருமானை மறவாமல் போற்றுகிறதே அதுதான் அங்கு செய்யக்கூடிய தொண்டு. கசிவோடு அந்த தொண்டை செய்கின்றது. அந்த கசிந்த தொண்டினோடு அவனும் உள்ளத்திலே கலந்திருப்பதனாலே இந்த ஆன்மா கசிந்த தொண்டோடு அவனுடைய அருளன்றி நான் இல்லை அவனுக்கே அடைக்கலமாகி அந்த அந்த சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை இருப்பது பற்றி அவனுக்கே அடைக்கலமாக சேர்ந்து அவன் மயமாகி விடுவோம் என்ற கருத்தோடு இந்த ஆன்மா சிவோகம் பாவனை செய்கின்றது. ஆகவே கசிந்த தொண்டினோடும் உளத்த அவன்றான் என்ற கலப்பாலே சோகமென பாவிக்க சிவோகம் பாவனை செய்ய தோன்றுவன் வேறின்றி அந்த சிவோகம் பாவனை செய்ய செய்ய ஆன்மாவுக்கு வேறாக இல்லாமல் அந்நியமாக இல்லாமல் ஆன்மாவிடத்திலேயே சிவபெருமான் எழுந்தருளுவார். அப்படி சிவபெருமான் ஆன்மாவிடத்தில் எழுந்தருளிட்டா இல்லையா யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமிங்க மாதிரி அங்கு ஆன்மாவிடம் முனைப்பு சிறிதும் தோன்றாது. ஆன்மாவிடத்திலே சிவம் எழுந்தருளிவிட்டது என்று சொன்னால் இல்லையா அங்கு கதிரவன் ஒளி பரவிவிட்டது என்று சொன்னால் கண்ணொளி தான் வேறாக விளங்குதலின்றி கதிரவன் ஒளியிலே வியாபியமாய் அடங்கி போய்விடும். அதுபோல அங்கு ஆன்மாவானது தான் அங்கு வந்து தனித்து விளங்குதலின்றி அந்த சிவத்திடமே ஒன்றி கலந்துவிடும். அந்த சிவம் எழுந்தொழிவிட்டார். அப்போ அதான் தோன்றுவன் வேறின்றினர். ஆன்மாவுக்கு வேறாக இல்லாமல் ஆன்மாவிடத்திலே சிவபெருமான் எழுந்தொழிவிட்டால் அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு அந்த மல வாதனை என்பது சிறிதும் இருக்காது. மும்மலங்களும் பற்றற களியும் அதான் விண்டகலும் மலங்கள் எல்லாம் மலங்கள் எல்லாம் விட்டு போய்விடும். விண்டகலும் மலங்கள் எல்லாம் இது எத மாதிரி அப்படின்னு சொன்னா என்ன ஒரு தியான பாவனையை செய்தார் அதனால மல பந்தங்கள் அத்தனையும் அற்று போய்விட்டன சொல்றாங்களே. ஒரு பாவனையை செய்வதன் மூலம் இந்த மாதிரி ஒரு பந்தம் அற்று போகுமா என்று சொன்னால் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு கருட தியானம் சொல்கின்றார். கருட தியானம் என்று சொல்வது கருடோகம் பாவனை. ஒருவன் உடலிலே விடம் ஏறி உள்ளது. அப்போது மாந்திரீகன் கருடோகம் பாவனைங்கிற பாவனையை செய்யக்கூடிய ஒரு மாந்திரீகன் அந்த கருடோகம் பாவனை செய்கின்றான். அப்போ அந்த மாந்திரிகனிடத்திலே கருடன் வந்து இத மாதிரி இங்க இந்த ஆன்மாவிடத்தில வேறின்றி சிவபெருமான் தோன்றியது போல அந்த மாந்திரிகனிடத்திலே கருடன் தோன்றும். கருடன் இங்க சொல்றது அந்த கருடன் பறவை இல்லை. எல்லா பொருள்களுக்கும் வந்து அதிதெய்வம் உள்ளது மந்திரம் உள்ளது. ஆக அந்த கருடனுக்கு அதிதெய்வமாகிய மந்திரத்தை தான் அங்க கருடன் சொல்லியிருக்கார். இந்த கருடனுக்குரிய மந்திரம் அந்த மந்திரம் வந்து அந்த மந்திரத்தை கணிக்கின்ற அந்த மந்திரத்தையே சிந்திக்கின்ற அந்த மாந்திரிகன் இருக்கின்றானே அந்த மாந்திரிகனிடத்திலே அந்த மந்திரமானது அந்நியமின்றி அந்த மாந்திரிகனிடத்திலே அந்த மந்திரமானது வெளிப்படும். அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலினாலே ஒருவன் உடலிலே ஏறியிருந்த விஷமானது நீங்கி போய்விடும். ஆகவே அந்த மாந்திரிகன் செய்த கருட பாவனையினாலே விஷமானது நீங்கி போவது போல இங்கே இந்த ஆன்மா செய்த சிவோகம் பாவனையினாலே அந்த ஆன்மாவை பந்தித்து வந்த மலங்கள் எல்லாம் நீங்கி போகின்றன. அதான் கருட பாவனை அங்க எடுத்துக்காட்டா சொன்னார். சொல்றாருன்னா எடுத்துக்காட்டா உன்னை சொல்றாங்க ஓமையாக உன்னை சொல்கின்றார்கள் சொன்னார். அதை பற்றிய அறிவு மக்களிடம் நிறைய இருந்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது அதான் ஓமையா சொல்லியிருக்கின்றார். அப்ப உரையாசிரியர் வந்து அதை நமக்கு விளக்கமா சொல்றார். கருட பாவனை தான் அதுதான். அதனால சொல்ற ஆகவே கருடன் சொன்னது வந்து கருடனுக்கு அதிதெய்வமாகிய மந்திர சொரூபத்தை சொல்றார். ஆகவே கருட தியானத்தால் விடம் ஒளியும் அதுபோல விமலதையும் அடையும். கருட பாவனை செய்வதனால விடம் ஏறியவனுடைய உடலிலிருந்து அந்த விடம் அந்த விஷம் நீங்கி போவது போல சிவோகம் பாவனையை ஆன்மா செஞ்சதுனால ஆன்மாவிடம் ஆன்மாவை விட்டு இந்த மலங்கள் எல்லாம் நீங்கி போயின. ஆகவே மலங்கள் நீங்கிவிட்டதால் ஆன்மா விமல நிலையை அடைந்து விட்டது. அதுதான் விமலதையும் அடையும். இந்த சிவோகம் பாவனையைத்தான் வந்து உபநிடதங்கள் எல்லாம் கொஞ்சம் தூளமாக சொன்னார்கள். என்ன என்று சொன்னார், மகாவாக்கியமாக சொன்னார்கள், அகம் பிரம்மாஸ்மி. இந்த சிவோகம் என்பதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று கூறினார்கள். அகம் என்பது நான், பிரம்மம் என்பது சிவம்தான். அஸ்மி ஆகிறேன், நான் பிரம்மமாகிறேன், நான் சிவமாகிறேன் என்று சொன்னதான் பண்டை மறைகளும். அது நான் ஆனேன், நான் அது ஆனேன், அதுதான் அது நான் ஆனேன்னு சொல்றான். பண்டை மறைகளும் அது நான் ஆனேன் என்று பாவிக்க சொல்லுவது இப்பாவகத்தை காணே. அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிப்பாயாக என்று பழைய மறைகள் சொல்லக்கூடியது இந்த சிவோகம் பாவனையைத்தான் என்று கூறுகின்றார். அது நான் சொல்றது தன்மை, நீன்னு சொல்றது முன்னிலை, அவன் அவள் சொல்றது படர்க்கை. நமக்கு தெரியும் தன்மை முன்னிலை படர்க்கை மூன்று இடங்களை வைத்தும் மகாவாக்கியம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆன்மாவையும் சிவத்தையும் பொது சொல்லால பிரம்மம்னு சொல்லுவாங்க பரம்பொருள். அதாவது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நான் பிரம்மமாகிறேன் தன்மையில சொன்னது, தத்துவமசிங்கிறது முன்னிலையில சொன்னது. துவம்னா நீ, அது நீ ஆகிறாய், அதுங்கிறது அந்த பிரம்மம், அது நீ ஆகிறாய் முன்னிலையில சொன்னது. அயமாத்மா பிரம்மம் இது படர்க்கையில சொன்னது. அயம்னா இதுன்னு அர்த்தம், இந்த ஆன்மா பிரம்மமாகிறது என்று இப்படி மூன்று இடங்களையும் சொல்லியிருக்காரு. தன்மையில சொன்ன வாக்கியத்தை இங்க கொள்கின்றார். சிலர் வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னாலே அது ஏகாத்மவாத பொருள் சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மி என்பது வந்து பொதுவான மகா வாக்கியம். அதுக்கு ஏகாத்மவாதிகள் கொடுக்கின்ற விளக்கம் வேறு, சைவ சித்தாந்திகள் கொடுக்கின்ற விளக்கம் வேறு. அகம் பிரம்மாஸ்மினாலே நான் பிரம்மம், இது வந்து ஏகாத்மவாதத்துக்கு தான் பொருந்தும்னு சைவர்களே சிலர் வந்து தெரியாமல் கூறுகின்றார்கள். அப்படின்னா சிவோகம் எப்படி சொல்ல முடியும்? சிவோகம்னா நான் சிவம் தான் அர்த்தம். நான் சிவம்னு சொல்லலாம், நான் பிரம்மம்னு சொல்லக்கூடாதுன்னு அப்ப பொருந்துமா? பிரம்மம் தானே சிவம், பிரம்ம சிவம் எல்லாம் ஒண்ணுதானே. ஆகவே அகம் பிரம்மாஸ்மி என்ற மகா வாக்கியத்திற்கு ஏகாத்மவாதிகள் கொடுக்கின்ற விளக்கம் நம்ம சைவ சித்தாந்தத்துக்கு பொருந்தாது. நாம கொடுக்கின்ற விளக்கம் வேறு. நான் அகம்னு சொன்னதுனால நான் என்பதற்குரிய ஆன்மா உள்ளது, பிரம்மம்னு சொன்னதுனால பிரம்மமுக்கு பிரம்மம்னு சொல்லக்கூடிய சிவம் உள்ளது, அஸ்மி ஆகிறேன். அப்போ ஆன்மா வந்து சிவம் ஆகிறதுன்னு சொல்லும் போது இதுகாரம் இந்த ஆன்மா சிவம் ஆகாமல் இருந்திருக்கிறது, இப்ப தான் ஆகுது. அப்ப இதுகாரம் இந்த ஆன்மாவை சிவமாக விடாமல் தடுத்து வந்த பாசப்பொருள் உள்ளது என்பது அங்கு உணர்த்தப்படுகிறது. ஆக அந்த மாதிரி நாம விளக்கம் கொடுக்கின்றோம். ஆகையினாலே இப்போது இந்த பொழிப்புரையை பார்த்துவிடலாம். உடம்பே நான் என்றும் அது நீங்கிய வழி பிரம்மம் நான் என்றும் இஞ்ஞனம் விபரீதமாக உணர்கின்ற உயிராவது. ரெண்டு உணர்ச்சியுமே விபரீதம், ஒன்றை பிரிதொன்றா உணர்தல் தான் விபரீதம் இல்லையா. தான் அல்லாத உடம்பை தான் உணர்வதும் விபரீதம், தான் அல்லாத சிவத்தை தான் உணர்ந்தா அதுவும் விபரீதம் தான். உடம்பே நான் என்றும் அது நீங்கிய வழி பிரமம் நான் என்றும் இஞ்ஞனம் விபரீதமாக உணர்கின்ற உயிராவது. சுட்டுணர்வுட்பட்ட அப்பாசமும் அன்று, சுட்டுணர்வு இறந்து நின்ற அப்பதிப்பொருளும் அன்று. சுட்டுணர்வு இறந்து நின்ற, இந்த இடத்துல இறந்துனா கடந்துன்னு பொருள், சுட்டுணர்வு இறந்து நின்ற அப்பதிப்பொருளும் அன்று. இரண்டற்கும் வேறு என கண்டு, சிவம் பாவனை செய்வதற்கு முன்னாலேயே தான் சிவம் சிவபரம்பொருளே தன்னை கருதக்கூடாது, தான் சிவபரம்பொருளுக்கு வேறான பொருள் தான். அவனுடைய கருணையினாலே அவனை சார்ந்து அவன் மயமாக வேண்டும், அதற்கு அவனை பிரார்த்திக்க வேண்டும், கசிந்து அன்பு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டுதான் சிவம் பாவனையும் செய்ய சொல்றோம். அதனால பேரளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்களும் நான் சிவம் தானே பாவிக்க சொல்றீங்க, இதைத்தானே நாங்க முதல்ல சொன்னோன்னு மற்றவர்கள் சொன்னா நாம மயங்கிவிடக் கூடாது. முதல்ல பொருளால் சிவம் வேறு தான் வேறு என்பதை நன்று முடிவு செய்து கொண்டு தான் சிவம் பாவனை தொடங்குறாங்க. அவன் மேல அன்பு செய்து என்ன சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை இந்த ஆன்மாவுக்கு இருக்கிறது, அந்த ஆன்மாவினுடைய இயல்பு, அது அதனுடைய இயல்பு. ஆகவே அது சிறந்த பொருளை சார்வதுதான் அதுக்கு உகந்தது, சார்ந்தா அந்த அதன் மயமா இருக்கும். இப்போ உடம்பை சார்ந்து எந்த ஆன்மாவது தனியா காணப்படுதா? உடம்பை சார்ந்து அந்த உடம்பின் வண்ணமாகத்தான் ஆன்மா காணப்படுது. அதுக்காக உடம்பே ஆன்மான்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி முத்தி நிலையில சிவத்தை சார்ந்து அந்த ஆன்மா சிவமாம் தன்மை பெற்றா அதுக்காக அந்த ஆன்மாவே தான் சிவமும், ரெண்டும் பொருளால ஒண்ணுதான் சொல்ல முடியாது. அதான் சொல்றாரு வந்து ஆன்மா வந்து பாசமும் அன்று, சுற்றுணர்வு இறந்து நின்ற பதிப்பொருளும் அன்று, இரண்டிற்கும் வேறு என கண்டு. ஆனா இரண்டிற்கும் வேறு, அதுல பாசம் வேறு ஆன்மா வேறு. அந்த ஆன்மா பாசத்தை விட வேண்டும், அதுபோல சிவம் வேறு ஆன்மா வேறு, ஆனால் ஆன்மா சிவத்தை பெற வேண்டும். அந்த வேறுபாடு அதை சொல்றாங்க பாருங்க. வேறாகிய பாசத்தை மேற்கூறியவாற்றால் ஒருவி, ஒருவினா நீங்கி, மேற்கூறியவாற்றால் போன அதிகாரத்தில் போன அதிகாரத்தில் சொன்ன மாதிரி அதன் மீது பற்று விட்டு என்ன மேற்கூறியவாற்றால் ஒருவி. ஏனை பதிப்பொருள் வேறாயினும் சொல்றாங்க பாருங்க. பாசத்துக்கு வேறான அந்த பதிப்பொருள் இருக்க, அது உயிர் வேறு, அந்த பதி வேறுதான், பொருளால் வேறுதான். ஆனாலும் வியாபிய வியாபக பாவகத்தால் என்ன, ஆன்மா வந்து உள்ளடங்கியது, பதியாகி சிவம் அதனை உள்ள அடக்கியது, உள்ள அடங்கி இருப்பது வியாபியம் இல்லையா, உள்ளே அடக்கி கொண்டிருப்பது வியாபக பொருள். வியாப்பிய வியாபக சம்பந்தம் ரொம்ப அருமையா எடுத்துக்காட்டு சொல்லிட்டாங்க. கதிரவன் ஒளி கண்ணொளி, கதிரவன் ஒளி எங்கு வியாபகம், கண்ணொளி அதுல வியாபியமா அடங்கி இருக்குது. அந்த வியாபிய வியாபக சம்பந்தம் எப்படி கண்ணொளிக்கும் கதிரவன் ஒளிக்கும் இருக்குதோ அத மாதிரி ஆன்மாவுக்கும் சிவத்துக்கும் இருக்குது. அதான் சொன்னாங்க, ஏனை பதிப்பொருள் ஆன்மாவின் வேறாக இருந்தாலும் சொல்றாரு பாருங்க, ஏனை பதிப்பொருள் வேறாயினும் வியாப்பிய வியாபக பாவகத்தால் கண்ணொளியும் ஞாயிற்றின் ஒளியும் போல, ஞாயிறுதான் கதிரவன், கண்ணொளியும் ஞாயிற்றின் ஒளியும் போல வேற்றுமை சிறிதும் தோன்றாதவாறு ஒற்றித்து நிற்றற்குரிய தனது தொண்டினையும், கண்ணொளி வந்து கதிரவன் ஒளியை விட்டு வேறுபட்டு இருக்கின்ற நிலை சிறிதும் இல்லை, கதிரவன் ஒளியோடையே ஒற்றித்து கலந்திருக்கிறது. அது மாதிரி சிவத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு பொருத்தம் ஆன்மாவுக்கு இருக்கிறது. ஏன்னா கண்ணொளி எப்படி கதிரவன் ஒளிக்குள்ள வியாபியமோ அதுபோல ஆன்மாவும் சிவத்துக்குள்ளே வியாபியம். ஆகவே சிவத்திடமிருந்து சிறிதும் பிரிந்து விளங்காமல் அந்த சிவத்தோடு ஒற்றித்திருக்கக்கூடிய ஒரு இயைவு ஆன்மாவுக்கு உள்ளது. அந்த இயைவை ஆன்மா உணரணும்னா அவன் மீது அன்பு செய்ய வேண்டும், கசிந்த தொண்டு செய்ய வேண்டும். அவன் அருளால் அல்லது தனக்கு அறிவும் இல்லை செயலும் இல்லை என்ற உணர்ச்சியிலே ஆன்மா உறுதிபட நிற்க வேண்டும். அதுதான் அங்கு ஆன்மா ஏற்ற வேண்டிய தொண்டு. வேற எதுனா பற்று அங்க வச்சா இந்த தொண்டுக்கு இடையூறு. ஆகையினாலே தனது ஒற்றித்து நிற்கக்கூடிய தனது தொண்டினையும் இறைவன் கலப்பினையும் நோக்கி நின்று, இறைவனோடு நாம ஒற்றித்து நிற்க முடியுதுன்னா அவன் அனாதியே நம்மோடு கலந்திருக்கின்றான், அதனால முடியுது. ஆகவே அந்த தொண்டை தான் வளர்த்துக் கொண்டு அவனுடைய கலப்பினையும் நோக்கி, தனது தொண்டினையும் இறைவன் கலப்பினையும் நோக்கி, அதுதான் சொன்னார் பாடல் எப்படி இருக்கு, கசிந்த தொண்டினோடும் உளத்தவன்றான் நின்ற கலப்பாலே, ரெண்டையும் சேர்த்து இறைவன் கலப்பினையும் நோக்கி நின்று, நோக்கி நின்று சிவோகம் பாவனை செய்யணும். அது எது மாதிரி உவமைக்கு வரார், கருடோகம் பாவனை போல சிவோகம் பாவனை ஒருவன் செய்ய பெறுமாயின், தனது தொண்டினையும் இறைவன் கலப்பினையும் நோக்கி நின்று கருடோகம் பாவனை போல சிவோகம் பாவனை ஒருவன் செய்ய பெறுமாயின் அக்கருடன், கருடன்னா அந்த கருடனுக்குரிய மந்திரம், கருடனுக்குரிய மந்திரத்தை தான் கருடன்னாரு, அக்கருடன் அம்மாந்திரிகனுக்கு வேறாத நின்றி, மாந்திரிகன் யாரு, கருடோகம் பாவனை செய்யறவன், கருடன் சொன்னது அந்த கருடனுக்குரிய மந்திரம், அந்த மந்திரத்தை தான் அவன் கணிக்கிறான் மாந்திரிகன். அக்கருடன் அம்மாந்திரிகனுக்கு வேறாதலின்றி அத்துவிதமாய் தோன்றி, அந்த மாந்திரிகனோடு இரண்டர, அத்துவிதம் இரண்டர, அத்துவிதமாய் தோன்றி விடத்தை நீக்கி தெளிவு செய்யுமாறு போல, அந்த கருடனுக்குரிய மந்திரம் மாந்திரிகனிடம் இரண்டர தோன்றி நின்று விடத்தை நீக்கி தெளிவு செய்யுமாறு போல, சிவனும் இவனில் வேறாதலின்றி, இந்த சிவோகம் பாவனை செய்தவனிடத்துல சிவனும் வேறாதலின்றி அத்துவிதமாய் தோன்றி மலங்களை நீக்கி, அங்க விடம் நீங்கின மாதிரி இங்க மலங்கள், மலங்களை நீக்கி சுத்தனாக செய்வன் வேதாதம் விமலதையும் அடையும், அதான் சுத்தமாக செய்தல் மலமற்ற நிலை, சுத்தனாக செய்வன் ஆன்ம சுத்தி சித்திக்கிறது. வேதாந்த மகாவாக்கியத்திற்கும் இதுவே பொருளாக கொள்க என்பதா, வேதாந்த மகாவாக்கியமும் இந்த சித்தாந்த மகாவாக்கியமும் ஒன்றுதான். அதுதான் உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்றார்கள். அதற்கு அந்த பாடலுக்கு சிவஞான பாடியத்துல அந்த பாடலுக்கு முழுக்க உரை சொல்லியிருக்காங்க விரிவா சிவஞான சுவாமிகள். அந்த சார்பு நூலுக்கு சிவஞான சுவாமிகள் நேரடியாக உரை செய்யவில்லை, ஆனா இந்த பாடலை எடுத்துக்கொண்டு சிவஞான பாடியத்துல இந்த சார்பு நூலில் உள்ள இந்த பாடலை எடுத்துக்கொண்டு மிக விரிவாக அந்த பாடலுக்கே ஒரு பாடியம் செய்திருக்கின்றார்கள் சொல்லலாம், அப்படி செய்திருக்கின்றார்கள் அந்த மாதிரி. ஆகவே அந்த இடத்துல அதனால ஏன்னா அவ்வளவு முக்கியமானது, அதான் ஓரும் வேதாந்தம் என்று உச்சீர் வழுத்து ஆரா இன்ப அருங்கனி பிழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேன் என்று தேனமுது என்று சொல்வார்கள் என்னுடைய முருகர் சுவாமிகள் சொல்வார்கள். ஆக அந்த சாரத்தை எல்லாம் இந்த பாடலிலே பார்த்தோம், இதற்குரிய பொழிப்புரையினை நாம் பார்த்திருக்கின்றோம், இதுவே ரொம்ப செறிவான பல கருத்துக்களை பார்த்திருக்கின்றோம். இதை தொடர்ந்து வரக்கூடிய விசேட உரையும் வேறு எந்த பாடலிலும் காண முடியாத அளவுக்கு மிக விரிவாக இங்கு விசேட உரையும் இருக்கிறது. அவற்றைதான் நாம் பொறுமையாக வருகின்ற சிந்தனையை செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த அளவிலே இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன்.